بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. قال الله تعالى في كلامه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وان الله مع المحسنين. الحمد لله அனைத்துக்குரிய மேலான கல்வி சேர்ந்தது அபுரிதத்து அல்லாஹ் தாலா செய்த பெரியதுக்கு இருப்பதா. அல்லாஹ் தாலா பல நாட்களுடைய முயற்சிக்கு பின்னால் மேலான ஒரு நோக்கத்தில் பருமதியான ஒரு சபையில் அந்த பருமதியான கால நேரங்களை செலவழிக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் தந்திருக்கேன். அல்லாஹ்க்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நரிப்பட மேலானவர்களே, எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பித்னாக்கள் நிறைந்த காலம், பாவங்கள் நிறைந்த காலம். இன்றைக்கு நாங்கள் வாழ்ற காலம், நாங்கள் யாரும் பாவத்தை தேடி போகிற காலத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழலை. எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலம் இருந்தைக்கு நம்ம அம்மா பாப்பாட்ட கேட்டு பார்த்தா விளங்கும், அவங்க வாழ்ந்த காலம் பாவத்தை தேடி போகிற காலம். எங்கட பாப்பா செல்லுவாங்க, படம் பார்க்குறேன்னா பக்கத்து ஊருக்கு போகிறேன். இன்றைக்கு பள்ளிக்குள்ள வச்சு தாராளமாக பாவம் செய்யலாம். கைக்குள்ள பாவம், கைக்குள்ள பாவம் இருக்கி பிரபுலிதத்தெல்லாம் ஈமாண்ட பலகீனத்துக்கு ஏற்ற மாதிரி பாவத்தில் இன்பத்தை வச்சிருக்கான். ஈமாண்ட பலகீனம் பாவத்தில் இன்பமாக இருக்கு. இப்போ நம்ம ஊராக்கின உள்ளத்தில் சிந்திச்சு பார்க்கலாம், எந்த ஈமாண்ட தரம் என்னத்தில் இருக்கு. ஹராத்தை பார்க்கறதுல இப்பயும் இன்பமாக இருக்கா, இதுதான் இந்த ஈமாண்ட தரம். ஈமாண்ட உறுதி பாவம் வெறுப்பாக விளங்கும். ஹராத்துக்கு கிட்ட போறதுக்கு ஈமான் விடாது. அப்ப ஈமான் பலகீனத்துக்கிட்ட எல்லாம் பாவத்தில் இன்பத்தை வச்சு படைச்சிருக்கான். பெத்த உமா பாப்பா இருக்கிறதாலே, பெத்த உமா பாப்பா எவ்வளவு பெருமதியானவங்க. இன்னைக்கு உமா பாப்பாட பெருமதி நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு குடும்ப சமூகத்துல உமா பாப்பாட உறவை துண்டிச்சுட்டு பெருமையா பேசுறவன் சமூகத்தில் இருக்கிறேன். என் உமா எவ்வளவு பெருமதி. பைஹக்கி ஷரீஃப்ல ஹலர்த்தி குண அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க ரிவாயத் வரும், மாமின் வலதின் பார்வின் என்குரு இலா வாலிதைஹி நவ்ரத்தன் ரஹ்மா இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி நவ்ரத்தின் ஹஜ்ஜதன் மப்ரூரா. ஒரு நல்ல புள்ள, ஒழுக்கமா வளர்க்கப்பட்ட ஒரு சாலிஹான புள்ள தன் பெத்த உம்மா வாப்பாட முகத்தை சந்தோஷமா பாக்குது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, இரக்கமா பாக்குது. இந்த புள்ளைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செஞ்ச கூலி கிடைக்கும். நாங்க சொல்ல யோசிப்பாரு, பெத்தம்மா படமும் சார் இறக்கமா பாக்குறேன். நீ ஹஜ்ஜிக்கு போகணும்டா, எவ்வளவு தேவை, குறைஞ்சது 7 லட்சம். ஒரு ஆளுக்கு பல வருஷக்கணக்கில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 7 லட்சம் சேர்த்து இன்றைக்கு நாங்களும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம். நீங்களே எனக்கு தைரியமா சொல்லலாமா, அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை கபூல் செஞ்சுட்டான்னு சொல்லலாமா? யாருக்கும் சொல்லல, மௌத்துக்கு பின்னாலும் இந்த ஹஜ்ஜுடைய ரிசல்ட்ஸ் விளங்கும். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கானா தட்டிட்டு இருக்கானா? ஆனா சந்தேகமே இல்லை, பெத்த உம்மா வாப்பாட முகத்தை இறக்கமா பாக்குறது, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செஞ்ச கூடி கிடைக்கும் தான். இந்த உள்ள மறுக்கும், ஆனா ஹதீஸ் பொய்யாகாது. சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த இந்த சிறப்ப சொன்னத்தோட சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு நல்ல புள்ள ஒரு நாளைக்கு பெத்த உமா பாட முகத்தை 100 தரம் பாக்குது, 100 ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செஞ்ச கூலி கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், மிக பரிசுத்தவான், அவன் ஹசானா குறையாதுண்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை இழந்து இன்றைக்கு எத்தனை பெற்றோருடைய சம்ராஜியெல்லாம் மாறிட்டாங்க. ஆனால் சந்தர்ப்பம் நடுவை விட்டுட்டோம். நிறைய பேர் பேசுவார், பெத்தம்மா பாடம் இறக்கமா பார்க்கறது பெருமதி தெரியாண்டே. இன்றைக்கு உலகத்தை நமக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்கிற ஆக லேசான முறை பெத்தம்மாவும் அப்பாவும். அவங்கள உள்ள சந்தோஷப்படுற பிள்ளையா, அவங்கள துவாவுக்கு பாத்திரமுன்னா பிள்ளையா மாறிடுவோமா? இன்ஷால்லா நானும் நீங்களும் சொர்க்கவாதம். அந்த உமா பாப்பாட முகத்தண்டைக்கு யாராவது பாக்குறதுக்கு நேரம் எடுக்கிறையா? இன்னைக்கு ஆபீஸ்ல லீவ் போடுவாங்க, நண்பட்ட தங்கச்சிட கல்யாணது, இன்னைக்கு கடை அடைக்கிற கூட்டாளி மாட ட்ரிப் போறது, விளையாட்டு வாழ்க்கையில ஒரு நாள் ஆபீஸ்ல லீவ் எடுத்துருப்ப, வண்டைக்கு ஒரு நாள் நான் கடை அடைக்க பெத்த உமா பாப்பாவோட இருக்கிறது, அவங்கள முகத்தை பாக்குறது, யாராவது எடுக்கிறா லீவு? ஏன் எடுக்கிறல்ல? சரியா, பொறுமை சரியா, உமா பாப்பாட பொறுமை சரியா. எப்ப விளங்கும்? கபராளிகளா பேசிட்டாங்கன்னா விளங்கும். எங்கள் அம்மா அப்பா இப்படி செஞ்சாங்களே, இப்படி இருந்தாங்களே, இவ்வளோ இறக்கமாச்சுன்னு சொல்லணும். அப்போ ஷைத்தான் பெத்த உம்மா அப்பாவோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட கொடுக்க மாட்டான். அந்நிய பெண்களை பார்க்குறந்தா, ஹராத்தை பார்க்குறந்தா, நாடகம் பார்க்குறந்தா, படம் பார்க்குறந்தா, எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஹராத்தில் இன்பம், பாவத்தில் இன்பம், நல்ல விஷயத்தில் படைச்ச ரப்பை பற்றி பேசுறதுக்கு நான் இடம் கொடுக்காது. மற்ற மக்கள் குறை பேசுறேன்டா, மனுஷியால கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஈமாண்ட பலகீனம், பாவத்தில் இன்பம். அப்போ ரப்புலிஜத்தல்லா பாவம் நிறைந்த சூழலில் நம்மளை வாழ வச்சு பாவத்தில் இன்பத்தை வச்சு எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற பாடம் என்ன தெரியுமா? நீ பாவம் செய்யப்படாம். எதனால ஏன் யோசிச்சு பாருங்க, பாவம் நிறைந்த சூழல், பாவத்தில் இன்பம், பாவம் செய்யப்படாண்டா, கைக்குள்ள பாவம், தட்டித்தா கண்ணுக்கு முன்னால பாவம், பாவம் செய்யப்படாண்டா, எதானா ஏலும், எதனால ஏலும் யோசிப்பா. என் பணத்தை வச்சு பாவத்தை தெரிஞ்சு கொள்ளலாமா? என் பட்டத்தை, என் ஆட்சி, என் அதிகாரத்தை, என் கௌரவத்தை, என் சொத்து செல்வத்தை வச்சு பாவத்தை தெரிந்து கொள்ளலாமா? பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாதனம் எந்த ஈமாண்ட பிரகாசம். எந்த ஈமாண்ட உறுதிதான் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ற பக்குவம் உண்டாகும். அதனாலதான் இந்த உழைப்பு என்ன, இந்த உழைப்போட அடிப்படை நோக்கமே ஈமானுக்காடி பாடுபடுறது. எவ்வளவு குர்பானி செய்யமோ எந்த ஈமான் பிரகாசமாகும், பாவத்தின் தவிர்ந்து கொள்ற பக்குவம் கிடைக்கும். அந்த அடிப்படை ரொம்ப நிறத்தெல்லாம் பயங்கரமான ஒரு காலத்துல பாவம் நிறைந்த சூழல்ல எந்த ஈமான பாதுகாத்துக் கொள்ற பரிசுத்தமான உழைப்பினை எங்களை நினைச்சு வச்சிருக்கேன். பரிசுத்தமான உழைப்பு, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற உழைப்பு, சஹாபாக்களை சுத்தப்படுத்தின உழைப்பு, சுத்தமான ரசூல்மார்களை கொண்டு வாங்கப்பட்ட உழைப்பு, எந்த ஆசிரத்தை சீராக்கிற உழைப்பு, சக்கராத்தை லேசுபடுத்துகிற உழைப்பு, நிம்மதியாக உலகத்தில் வாழ வைக்கிற உழைப்பு, சம்பாத்தியத்தில் குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கிற உழைப்பு, அப்படியான சுத்தமான உழைப்புகள் எல்லாம் எந்த தகுதியும் இல்லாத எங்களை புறக்கி வச்சிருக்காங்களா? அதுக்கு எவ்வளோ நாங்கள் நன்றி செலுத்த நினைச்சு பாருங்க. உள்ளத்தால் நாங்கள் அல்லாவுக்கு அடிக்கடி அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக மாறும். சுத்தமான இந்த உழைப்பு கிடைச்சது, பரிசுத்தமான தீண்ட பாக்கியம் கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஆகப்பெரிய பாவம் என்ன? உலகத்தில் ஆகப்பெரிய பாவம், உலகத்தில் ஆகப்பெரிய பாவம் ஒன்றே ஒன்று தான் இருக்கு. சொல்லல்லாவோட சில பெரும்பாவங்கிற பட்டியலை சொல்லியிருக்காங்க. ஆனால் உலகத்தில் அல்லாட்ட மன்னிப்பே இல்லாத ஒரு பாவம் இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று தான், அல்லாக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாக்கு இணை வைக்கிறத ஷிர்க் செய்யறத மட்டுமல்ல, யாருக்கும் மன்னிக்கிறல்ல, மற்ற பாவங்களை அல்லாஹ் விரும்புகிற மக்களுக்கு மன்னிச்சிடுவான். ரியாது சாலிஹில முஸ்லிம் ஷரீஃபோட ரிவாயத் வாசிக்கும், 100 கொலை செஞ்ச மனுஷன் அல்லாஹ் மன்னிச்சிருக்கான், இறக்க உள்ளவர் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க் செய்யறது, அல்லாஹோட சேர்த்து வேற கடவுள்களை வச்சு வணங்குறது, இந்த பாவத்துக்கு அல்லாட்ட மன்னிப்பே இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால், முஸ்லீம்கள் இல்லாத எல்லா அந்நிய மக்களும் அல்லாட பார்வையில் மன்னிப்பே இல்லாத பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ரப்புலிதெல்லாம் தாராளமாக உலகத்தை அவங்களுக்கு திறந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த பெரும் பட்டதாரிகள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மக்கள், அந்நிய மக்கள் பெரிய மாடா மாளிகை கட்டி வாழ்றாங்க, விலை உயர்ந்த வாகனம் வச்சு ஓடுறாங்க, ஏராளமான சொத்துகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்க, எல்லாம் தாராளமாக கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் இவ்வளவுக்கு மத்தியில் அல்லாட்ட மன்னிப்பே இல்லாத பாவத்தை உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் என்னத்தை விளங்கப்படுத்துற இதில் என்ன விளங்குது? உலகத்திலே வசதி வாய்ப்பு, பட்டம் படிப்பு, ஆட்சி அதிகாரம், சொத்து செல்வம் கிடைக்கிறது அல்லாத தேசத்துக்குரிய அடையாளம் இல்லை. உலகத்தில் என்ன தரத்தில் இருந்தாலும் படைச்ச ரப்ப விளங்கி வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. மௌத்துக்குரிய தயாரிப்போட, தீண்ட உழைப்போட, விவாதத்துகளோட வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இதுதான் படைச்ச அல்லாஹ் நேசித்ததுக்குரிய அடையாளம். முஸ்னத் அஹமதுல ரிவாயத்தோடு சொன்னாங்க, உலகம் உலகத்திலே சொத்து செல்வம் ஆட்சியம் பட்டம் படிப்பு எல்லாம் விரும்புகிற மக்கள் விரும்பாதாக்கள் எல்லாரும் கொடுப்பான். ஆனா தீண்ட பாக்கியம், தீனுக்கு வேண்டி பாடுபடக்கூடிய பாக்கியம், படைச்ச நோக்கத்தை விளங்கி வாழ்ற சந்தர்ப்பம், ஆகரத்துக்குரிய தயாரிப்பு, இது அல்லாஹ் விரும்புகிற மக்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கற அந்த அடிப்படை மேலானவர்களே. ஊருக்குள்ள ஹல்காவில் எத்தனை மகல்லாக்கள், எவ்வளவு மக்கள் இருக்கக்குள்ள அல்லாஹ் அவன் விருப்பத்துக்குரிய கூட்டத்தில் என்ன குறைக்கின்றதுல வச்சிருக்காரு, இதுக்கு என்ன செய்யலாம் நாங்கள்? அல்லாஹ் எவ்வளோ நன்றி செலுத்த நினைச்சுவார். படைச்ச அல்லாட பார்வையில் கண்ணியமான கூட்டத்தில் அல்லா நேசத்துக்குரிய கூட்டத்தில் நினைச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். அந்த அடிப்படை மேலான ரப்புலிஜத் அல்லாஹ் உலகத்தில் கொஞ்சம் கால வாழ்க்கையை தந்து படைச்சிருக்கேன் இல்லையா? எவ்வளோ காலம் வாழ போகிறோம் யாருக்கே சொல்லலாம். விரும்பிய விரும்பாமலும் ஒரு நாளைக்கு மூத்தாயிரும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்மட வயசில் ஒத்த எத்தனை சேர்ந்த கபராளிகளாக இருக்காங்க, நம்மட வயசை சேர்ந்த எத்தனை பேர் கபராளிகள், எங்களில் எத்தனை பேரை பெத்தெடுத்த தாய் தந்தை இன்னைக்கு எத்தனை பேர் கபர் அழிகிறாரீங்க. நாங்கள் ஊராக்களை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒண்டா சாப்பிட்டு ஒண்டா தூங்கி ஒண்டா விளையாடி ஒண்டா பாடசாலைக்கு போன சொந்த ரத்த பந்து உறவுகள் தாத்தா தங்கச்சி நானா தம்பி எத்தனை பேர் கபர் கபர் இல்லை. சமூகத்தில் அறிமுகமாக்கள் எவ்வளோ பேர் கபர் அழிகிறது. நாளுக்கு நாள் ஜனாதார வீட்டில் காதல திடீர் திடீர் விபத்துகள் திடீர் மரணங்கள் மோசமான நோய்கள். இதுக்கு மத்தியில் அல்லா இதுவரைக்கும் என்ன மௌத்தாக்கல்ல, என்ன மோசமான நோய்க்குள்ள அல்லாஹத்தால என்ன பீடிக்கல, என் சொந்த தேவை தானா நிறைவேற்ற அளவுக்கு அல்லா உடல் ஆரோக்கியத்தை தந்து இதுவரைக்கும் அல்லா உலகத்தில் வாழ வச்சிருக்கான்டா. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கலாம், பயன்படுத்த வேண்டியிருக்க. உலகத்தில் என்ன தரத்தில் இருந்தாலும் எனக்கு இந்த மௌத்திரிச்சு இந்த சிந்தனையோட பரிசுத்தமான உழைப்போட நானும் குடும்பமும் சொர்க்கம் போகணும். இந்த கவலை உள்ளத்தில் எடுத்துட்டு நாங்கள் நடமாட வேண்டிய மிகப்பெரிய தேவை. அந்த அடிப்படையில் ரம்புலித்தல்லா கொஞ்சம் காலை வாழ்க்கையை தந்து எங்களுக்கு ஏராளமான பாக்கியங்களை உலகத்தில் எங்களை தந்து வாழ வச்சிருக்கோம். ஏராளமான பாக்கியங்கள் எல்லாம் நாங்கள் அல்லாஹால எங்களை தந்திருக்கேன், அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பாக்கியங்களை பாக்கியமாக விளங்குறது அது ஒரு தனியான ஒரு பாக்கியம். அல்லாஹ் தந்த பாக்கியங்கள் கோடிக்கணக்கான பெறுமதியான சொத்துக்கள் உடல் ஒரு போவோம்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சுருக்கமாக பேசித்தான் அல்லாஹ்வோட பாக்கியங்களை கணக்கெடுத்து பார்க்க போனீங்கன்னா கடைசி வரைக்கும் கணக்கெடுத்து முடிக்கலாம். அவ்வளவு பெறுமதியான கோடிக்கணக்கான பாக்கியங்கள் எல்லாம் தந்திருக்கேன். இதே பாக்கியம் இந்த வரக்குள்ள பெருசு பெருசாத்தான் நாங்கள் யோசிக்கிறது. அல்லாஹ் தலா களிமாட பாக்கியம், அம்மா பாப்பா தாத்தா தங்கச்சி நான் தம்பி மனைவி குடும்பம் தொழில் உடல் ஆரோக்கியம் கண்ணை தந்திருக்கான் காதை தந்திருக்கான் உள்ளம் பெரும்பெரும் பாக்கியம். கட்டாயம் சிந்திச்சு எல்லாக்க நன்றி செலுத்தணும். ஆனா சில பாக்கியம் இருக்கு, நாங்க பாக்கியமா பாக்கிறே இல்லை, அதை ஒரு பாக்கியம் நினைக்கிறேயும் இல்லை. பெருச விடுங்கள், சாதாரண ஒரு பாக்கியம். இன்னைக்கு யோசிப்போம் நம்ம எல்லாரும், இன்னைக்கு நமக்கு நெருக்கிற நமக்கு ஒரு மூன்று நாளைக்கு திருநீர் போகல, எங்க இருப்போம் நாங்க யோசிப்போம், எங்க இருப்போம், எப்படி இருப்போம், எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல பட்டைகளை போட்டு அவதிப்பாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் திருநீர் கழிக்கும். எப்பயாவது இந்த திருநீர் கழிக்கிற பாக்கியத்துக்கு எல்லாருக்கும் நன்றி செலுத்திருக்கோம். அவர் ஒன்றரை கத்தலு எல்லாருக்கும் நன்றி செலுத்திருக்கலாம். ஹேத்து உமர்ரது ஆட்சி காலத்தில் ஹேத்து சஹாபாவோட ஒரு ஹேத்து உமர்ரது சஹாபாக்களோட ஒரு சஹாபாக்களோட குரூப்போட பயணம் கொண்டு போனாங்க. போற வழியில ஒரு வயசானி மனுஷன் பாத ஓரத்தில் திருநீர் கழிச்சுக்கிட்டு இருக்காரு. கண்ணும் விளங்குதில்லை, காதும் கேட்குதில்லை, வாயும் பேசலாம். எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு மோசமான ஒரு நோய் வேற பிடிச்சிருக்கு, ஜுதாம் குஷ்டரோக நோய். அந்த நோய் வந்தாலே தப்புறது கஷ்டம். அப்படியான ஏராளமான நோய்கள் சமூகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. சொல்லலாவல செல்லம் அபூதாவ் ஷெரீஃப்ல ஒரு விதாயத்தில் சொல்லலாவல செல்லம் மோசமான நோய்க்குரிய பாதுகாப்பு துவா ஒன்று சொல்லி தந்துருக்கான். பொதுவாக இந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் தொங்க விடப்பட வேண்டிய ஒரு துவா தான். சில பிள்ளைகளுக்கு பாடம் வாங்கி கொடுக்கணும். ஓஎன்ஏஎல் வகுப்புகளில் சியார் கணக்கில் பாடமாக்குறாங்க, ஆகிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு சியார ஒரு பக்கத்தில் ஒரு வரியும் போகாது. சின்ன சின்ன துவாக்கள் வாழ்க்கை பூரா பாதுகாப்பு தான். அல்லாஹுமே இன்னி அஊது பிக மினல் பரத்தி வல் ஜுனூனி வல் ஜுதாம் வமின் சய்யில் அஸ்ஃபாம். முஸ்லீம் ஷரீஃப்லேயும் வரும் ரிவாயத், அபூதாவ் ஷரீஃப்லேயும் வரும், அனுப்புறாட ரிவாயத். சில மூன்று மோசமான நோயை சுட்டி காட்டிட்டு கடைசியாக பேசினா யாரெல்லாம் எல்லா மோசமான நோயை விட்டு என்ன பாதுகாத்துடு, மோசமான நோய் இருக்கிற பாதுகாப்பு சின்ன சின்ன துவாவில் அல்லாஹ் தலரிச்சு இதெல்லாம் சொல்லி தந்துருக்காரு. அந்த மோசமான நோய் அந்த வயசான மனுஷனுக்கு வந்துருக்கு. சஹாபாக்கள் அதே இடத்துல நித்தாட்டிட்டு போன சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த மூத்த மனுஷன் இவருக்கெல்லாம் உலகத்தில் எதையாவது கொடுத்தமை உங்களுக்கு விளங்குதா, ஏதாவது பாக்கியத்தெல்லாம் கொடுத்தமை விளங்குதா, கண்ணும் விளங்குதில்லை, காதும் கேட்குதில்லை, வாயும் பேசியில்லை, பயங்கரமான நோய் வேற, இவருக்கெல்லாம் ஏதாவது கொடுத்தமாய் விளங்குதான்னு கேட்டாங்க. சஹாபாக்களும் பார்த்துட்டு சொன்னாங்க, அமீர் முக்மினின் உமரவங்களே எங்களுக்குண்டா விளங்குது இல்லையா, எல்லாம் எதையாவது கொடுத்தமே ஒன்றும் விளங்கலையேட்டாங்க. ஹேத் உமர் கேட்டாங்க, அவர் திருநீர் கழிக்காரு தானே, கஷ்டம் இல்லாமல் திருநீர் போகுதான்னு கேட்டாங்க. கஷ்டப்படாமல் திருநீர் கழிக்காரா சொன்னாங்க. ஓ அலை சஹாபா மின்னா ஹேத் உமர் கேட்ட வார்த்தை சஹாபாக்களை பார்த்து இது அல்லாட பாக்கியம் இல்லையான்னு கேட்டாங்க. இது அல்லாட பாக்கியம் இல்லையா? இந்த ரிவாயத்துக்கு கீழே ஹத் ஆயிஷா நாயுடு ரிவாயத் ஹேசாபால வருவது. ஹத் ஆயிஷா சொல்றாங்க, ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காரு, கஷ்டம் இல்லாம வயிற்றுல இறங்குது, கழிவு தண்ணி பிரச்சல் இல்லாம திருநீரா வெளியாகுது, இவர் அல்லாவுக்கு நன்றி செலுத்துற வாஜிபுன்னு சொல்றாங்க. என்னத்துக்கு? தண்ணி குடிக்காத கஷ்டம் இல்லாம வயிற்றுல இறங்குது, கழிவு தண்ணி திருநீரா பிரச்சல் இல்லாம போகுது, இவர் அல்லாக்கு நன்றி செலுத்துற வாஜிபுண்டா? இன்னைக்கு அல்லா எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியங்களை கொண்டுக்கும் எவ்வளவுக்கு அல்லாக்கு நன்றி. ஆகப்பெரிய சொத்து படைச்சரம்ப விளங்குற உழைப்பு நல்லா நினைச்சு வச்சிருக்கானே, இதுக்கு என்ன செய்யல எங்களுக்கு? அல்லாக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களை மாற அல்லாஹ் அந்த நேரத்தை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்த. ஹலப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் ஆட்சி காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு சஹாபிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. ஹலரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா. அபு மூசா அஷ்அரி எப்படிப்பட்ட சஹாபி? சஹாபாக்களுக்குள்ள ஒரு மேல்மட்ட சஹாபி. ஊதித மிஸ்மாரம் மி மசாமிரி ஆலி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளம் கொடுக்கப்பட்ட சஹாபி. அழகான குரல் வளம் செல்லல்லாவது அவங்கள நாவாட சொன்னாங்க. அல்லா தாலா அவங்களுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்திலே குரல் வளத்தை தந்திருக்கான். ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் ஏன் செல்லலாம் அப்படி சுட்டி காட்டணும்? சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்படுற குரல் வளம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குரல் வளம் தான். அதுக்கு ஒத்த குரல் வளம் கொடுக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்த சஹாபி ஹலத் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு. அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை அந்த சஹாபி துன்யாவுக்கு செலவழிக்கல, தீனுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சாரு, குரானுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சாரு, ஷரியத்தை விளங்குறதுக்கு பயன்படுத்தினாரு. வாழ்க்கையில எப்படி நீயத்து வைக்கணும்னாங்க? ரப்படித்த அல்லாஹ் தந்த ஒவ்வொரு பாக்கியம் இருக்கிறாரு. நான் ஆகிறதுக்கு தேர்றதுக்கு எல்லாம் தந்ததுதான், தீனுக்கு செலவழிக்க தந்தது, துன்யாவுக்கு சம்பாதிச்சுட்டு சக்கராத்துல கைசேதம் பண்றதே தரல. எனக்கு தந்த ஆற்றலா, வசதி வாய்ப்பா, உடல் ஆரோக்கியமா, குடும்பமா, தொழிலா, தீனுக்கு செலவழிக்கக்கூடிய மக்களா நாங்கள் மாறணும், நியத்து வைக்கணும். சஹாபாக்கள் சரித்திரங்களை திரட்டி பார்த்தா ஒவ்வொரு சஹாபியின் வாழ்க்கையிலையும் இதுதான் பாடமா இருக்கு. எதை அல்லாஹ் கொடுத்தானோ அதை தீனுக்கு செலவழிச்சிருக்கான், பயன்படுத்திருக்கான். இதான் எங்க வாழ்க்கையோட சாராம்சம். அல்லாஹ் தாலா இதுக்கு தான் இந்த பாக்கியங்களை தந்திருக்கிறேன். எங்களுக்கு இதை வச்சு எந்த அளவுக்கு அல்லாட திருப்தியை சம்பாதிக்கும், எந்த அளவுக்கு தீனுக்கு பொறுமாடி சேரும். தனக்கு கொடுக்கப்பட்ட குரல் வளத்தை தீனுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சாங்க, குரானுக்கு செலவழிக்க ஆரம்பிச்சாங்க. ரபுலிஜத் அல்லாஹ் தாலா உம்மத்துடைய ஒரு சொத்தா மாத்தினா, அவரை மிகப்பெரிய ஒரு ஹாஃபிலா மாத்தினான். சஹாபாக்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஹாஃபிலா மாத்தினான். அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய ஒரு ஆலிமா மாத்தினான் சஹாபாக்களுக்குள்ள. ஆலிமை தாண்டி நபிமார்களின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கக்குள்ள ஃபத்வா கொடுக்குற ஒரு முஃப்தியா மாத்தினான். நபிமார்களின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க உயிரோடு இருக்கக்குள்ள மார்க்க தீர்ப்பு வழங்குற சஹாபாக்கள் குறிப்பிட்ட ஒரு சில சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அமல்களின் சிறப்பு வாசிக்கும், அதுல ஒரு பகுதி தான் சஹாபாக்கள் தான் சரிதை. இந்த சஹாபாக்கள் சரிதையே 12 பிரிவா பிரிக்கப்பட்டு அமல்களின் சிறப்புல பார்த்தா விளங்கு. சஹாபாக்கள் சரிதை கடைசி பகுதி சின்ன சின்ன 12 பாகம், அதுல ஒரு பாகம் தான் சஹாபாக்கள் மார்க்க கல்வியில் கொண்ட ஈடுபாடு. இதை திரட்டி பார்த்து அதுல முதலாவது தலைப்பே வரும். சன்னநாட காலத்துல மார்க்க தீர்ப்பு வழங்கி முஃப்தி மாற பேர் வரும். 14 முஃப்தி மாறு இருந்தாங்க, 14 பேர். இன்றைக்கு போய் கொஞ்சம் பிரட்டி பாருங்க, அதில் ஒரு பேரொண்டு வரும் வாய்க்கிட்டு போகல, அபு மூசா அஷ்அரின்ற ஒரு பேரும் வரும். நான் சொல்ற இந்த சஹாபி உம்மத்துடைய முஃப்தி அல்லாஹ் மாத்தினான். அது மட்டும் இல்ல, குர்ஆன் முஃபஸ்ஸிர், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மேல்மட்ட சஹாபாக்கள் 10 பேர் இருந்தாங்க, அதுல ஒரு ஆள் தான் இவங்களும். மிகப்பெரிய சொத்தா மாத்தினான். எதனால? அல்லாஹ் உலகத்துல கொடுத்த பாக்கியத்தை தீனுக்கு செலவழிச்சாங்க. சந்தேகமே இல்ல, வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த பாக்கியங்களை தீனுக்கு செலவழிச்சு பாருங்க, அல்லாஹ் சமூகத்துல ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் எங்களை வாழ வைப்பான், நிம்மதியா வாழ வைப்பான். மக்கள் பார்வையில வித்தியாசமா விளங்கலாம், ஆனா ஆச்சரியமான நிம்மதியோட அல்லாஹ் தாலா நடமாட வைப்பான். நீ அது வெப்பமா இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு முக்தி சாப். அது மட்டுமில்ல, சஹாபாக்களுக்குள்ள இவர் ஒரு வித்தியாசமான வணக்கசாலி. ஹலத் அபு மூஸா வித்தியாசமான வணக்கசாலி. எப்படிப்பட்ட வணக்கசாலி தெரியுமா? பெரும்பாலான பகல்கள் சுண்ணத்தான நோன்பு பிடிச்சு கழிச்சிருவாங்க, பெரும்பாலான இரவோ கியாமுல்லைல் வணக்கத்துல கழிச்சிருவாங்க. ரமலான் காலத்தை சொல்லல, அவங்களோட முழு வாழ்க்கட சாராம்சம். பெரும்பாலான பகல்கள் சுண்ணத்தான நோன்புல, பெரும்பாலான இரவோ கியாமுல்லைல் வணக்கத்துல. இப்படிப்பட்ட வணக்கத்தாலிக்குத்தான் ஹஸ்ரத் உமர் தன் ஆட்சி காலத்துல ஒரு கடிதம் எழுதினாங்க. யா அபா மூசா இன் அரத்த அன் தஹ்தகிர அமலக் ஃபக்கத்திர் பிமா அன்அம அல்லாஹு அலைக். அபு மூசா நீங்க பெரிய வணக்கசாலியா இருக்கிறீங்க, இரவெல்லாம் நின்று வணங்குறீங்க, பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறீங்க, அதனால நீங்க செய்யற இவ்வளவு பெரிய வணக்கமும் உங்களோட பார்வையில ஒன்றுமே இல்லைன்ற தரத்துக்கு வரணும்டா. நான் என்னதான் இபாதத் செய்தாலும் ஜீரோ தான். இந்த தரத்துக்கு வரணும்டா. ஃபக்கத்திர் பிமா அன்அம அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்கண்டாங்க. இதுதான் எனக்கும் உங்களுக்கும் பாடும். அல்லாஹ் தந்த பாக்கியங்களுக்கு முன்னால நான் என்னதான் வருஷம் மத்து போனாலும், 4 மாசம் முடிச்சாலும், வாழ்க்கை பூரா சுஜூதுல கழிச்சாலும், அல்லாஹ் தந்த ஒவ்வொரு பாக்கியத்தை நினைச்சு பார்த்தா அது ஜீரோ தான். என்ற நன்றி அது சீசர். அதை சொல்லிட்டு அந்த கடிதத்திலே ரெண்டு பாக்கியத்தை ஞாபகப்படுத்தினாங்க ஹயாத் உமர் ஜான். அந்த கடிதத்தில் நாங்களும் அதிகமா அல்லாஹ் தந்த பாக்கியங்கள் இல்லையா, நன்றி சொல்றது. இத்தனை மக்கள் உண்டாக்கி கண் இல்லாம பெத்தெடுத்த உமா பாப்பா வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பார்க்க இல்லாம இருக்கேன் இயங்குறாங்க கண் ரெண்டும் இல்லாம. அல்லாஹ் தந்த கண்ணை வச்சுட்டு ஹராத்தை பார்த்து ரசிக்கிறோம்டா, எவ்வளவு பெரிய அடியா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தந்த நாவால படைச்ச ரப்புட பேரை ஒரு வாழ்க்கையில ஒருத்தரமாவது அல்லாந்து சொல்ல முடியாம எத்தனை ஊம மக்கள் நடமாடுறாங்க. இந்த நாவால எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு நடம எத்தனை மக்களோட குறைகளை பேசி தெரியல எவ்வளவு காலம் அவ்வளவு விஷயம். இந்த ஈமான சீராக்கி இதெல்லாத்தையும் நாங்க இந்த வாழ்க்கையில பாடு படிப்படியா படிப்படியா வாழ்க்கையை சுத்தப்படுத்தி குடும்பத்தோட சொர்க்கத்தை கொண்டு ஒரு சேர்க்கிற உழைப்பு தான் இது. சரான முறையில பெரும் பெரும் நீயத்துகளோட பெரும் பெரும் குர்பானியை செஞ்சு நாங்கள் உழைப்பு செய்யக்கூடிய நல்ல மக்களா மாறணும். மௌத்தாகணும், எந்த குடும்பத்தை மௌத்தாக்காம மௌத்தாகி இருந்தாங்க, எந்த குடும்பத்துக்கு நிரந்தர வருவாய் சேப்பிக்கிற குடும்பமா விட்டுட்டு மௌத்தாகணும். அதுக்குதான் இந்த உழைப்பு. ஹெத்த முறை நான் அந்த கடிதத்துல சொல்றாங்க, எல்லாத்து இந்த பாக்கியங்களை நினைச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்கியத்தை ஞாபகப்படுத்துறாங்க. முதல் மனிதன் திருமணம் முடிச்சு கொடுத்து அந்த தம்பதிக்கு அல்லாஹ் வாழ்றதுக்கு கொடுத்த இடம் தான் சொர்க்கடோ. சொர்க்கத்துல வாழ்றதுக்கு இடம் கொடுக்கப்பட்ட ஒரு நபின்டா ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் சொர்க்க வாழ்க்கை கொடுக்கப்பட்டி. விதவிதமான கனியா, விதவிதமான உடுப்பா, சுபஹானல்லாஹ், சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர காலத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ஒரே ஒரு தவறு நடந்துக்கு ஒரு நாள் தான் செஞ்சாங்க, ஒரு தரம் தான் செஞ்சாங்க, ஒரு நாள் ஒரே ஒரு தரம் ஒரே ஒரு பாவத்தை செஞ்சாங்க. அக்கலத்தின் அக்கல அல்லாஹ் தடுத்த ஒரு கனிய சாப்பிட்டாங்க. நபிமார்கள் ரசூல்மார்கள் பாவம் செய்யறல்ல, ஆனா அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகளை உண்டாக்குற சமூகத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் உண்டு. அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறு தான் அல்லாஹ் தடுத்த ஒரு கனியை சாப்பிட்டாங்க. இதுல விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மனைவியையும் சொர்க்கத்தை தூக்கி அப்படியே உலகத்துக்கு வீசிட்டா முடிச்சு, சொர்க்கத்திலிருந்து தூக்கி உலகத்துக்கு வீசினான். என்ன நடந்த? ஒரே ஒரு தவறு செஞ்சு உலகத்துக்கு வீசக்குள்ள உடுத்திருந்த உடுப்பை கலட்டி எடுத்து நிர்வாணமான முறை ஆடை இல்லாம தான் அந்த உலகத்துல ரெண்டு பேரை அனுப்பினான். உலகத்துக்கு வந்த உடனே கணவன் மனைவி ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து வாழ வைக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த ஒரு தவறை அல்லாஹ் மன்னிக்கும் வரைக்கும் பல வருஷம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் எல்லாம் பிரிஞ்சுதான் வாழ வச்சான். அது மட்டும் இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒரு தவறை அல்லாஹ் கியாம நாள் வரும் வரைக்கும் உள்ள முழு உம்மத்துக்கும் எல்லாம் பகிரங்கப்படுத்திட்டான். குரான் அல்லாஹ் தவற பேசுறான். குரான் கியாம நாள் வரும் வரைக்கும் உள்ள மக்களுக்கு விரிக்கும். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒரு தவற கியாம நாள் வரும் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் பகிரங்கப்படுத்திட்டான். இப்ப நம்ம யோசிக்கிற கட்டமே பேசுவ ஒரு தவறு செஞ்சதுக்கு இவ்வளவு விளைவுண்டா? இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை ஹராமான பார்வை பார்த்து ரசித்து, எத்தனை ஹராமான கேள்வி கேட்டிருப்போம், எத்தனை ஹராமான சிந்தனை, எத்தனை ஹராமான பேச்சு, இவ்வளவெல்லாம் தவறு செஞ்சும் அல்லாஹ் என்ன என் மனைவி எங்கேயா தூக்கி ஒதுக்கி விட்டுருக்கான் சமூகத்துல.
www.acmyc.com
இவ்வளவு தவறு செஞ்சு ஒவ்வொரு பெருநாளைக்கு ஒன்றுக்கு ரெண்டு மூன்று உடுப்புண்டல்ல தாராம பேசுவார். அலமாரிகளை திறந்து பாருங்க, எத்தனை விதமையான கலர் கலர் உடுப்பு இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஆக்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் எந்த உமா பாப்பா பெத்த உமா பாப்பா கூட தெரியா நான் செஞ்ச பாவம், என்னோட எவ்வளவு தவறெல்லாம் இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருக்கானே, ஒரு தவறெல்லாம் தியாம நாள் வரும் வரைக்கும் பகிரங்கப்படுத்திட்டானே, எந்த எவ்வளவு தவறெல்லாம் இதுவரைக்கும் என்னோட முடிச்சுட்டு இருக்கான். அல்லாஹ் என்ன செய்யற இந்த பாக்கியத்துக்கு முன்னால் அபு மூசா உங்களுடைய இபாதத் இந்த அளவுக்கு ஈடாகும்னு யோசிச்சு பாருங்கன்றாங்க. என்னதான் இரவு ஃபுல்லா நின்று வணங்கினாலும், என்னதான் நோம்பு பிடிச்சாலும், இந்த பாக்கியம் எவ்வளவு தவறு செஞ்சு இதுவரைக்கும் சந்தோஷமா குடும்பத்தோட தொழிலோட உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் நண்பர்கள் சுவாகனம், இதுக்கு எனக்கு என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க அபு மூசான்ட்டாங்க. உமரதேவ் ரெண்டாவது பாக்கியத்தை எழுதி நாங்க கடிதம் இந்த உழைப்புட சாராம்சம் வைக்கலாம். ரெண்டாவது எழுதினாங்க, இபிலீஸ் ஒரு காலத்துல பாவமே செய்யாத பரிசுத்தமான மலக்குமார்களுக்கு பல வருஷம் படிச்சு கொடுத்த ஒஸ்தாத், பாவமே செய்யாத பரிசுத்தமான மலக்குமார்களுக்கு ஒஸ்தாதா இருந்தவன். இவனும் அவன் வாழ்க்கையில ஒரு தவறு செஞ்சான், ஒரே ஒரு தவறு செஞ்சான், ஒரு நாள் தான் செஞ்சான். அது என்ன? லிசஜதத்தின் அபாயஸ்யுதா, ஒரே ஒரு சஜதாவை விட்டுட்டான், ஒரே ஒரு சஜதா. ஒரு சஜதா விட்டதனால பல வருஷம் பரிசுத்தமான மலக்குமார்களுக்கு ஒத்தாதார்ந்த எபிலீசை அல்லாஹ் கியாம நாள் வரும் வரைக்கும் மீட்டி எடுக்க முடியாத சாபத்துக்குரியவனால் நான் மாற்றினான். குர்ஆன் பேசுது, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹு இலா யௌமி யுபஅத்தூன். கியாம நாள் வரும் வரைக்கும் மீட்டி எடுக்க முடியாத சாபம். பேரை கேட்டால் லஅனத்துல்லாஹி அலைஹி என்று சொல்றோம். எதனால? ஒரே ஒரு சஜதா விட்டதனால. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சஜதா விட்டதனால கியாம நாள் வரும் வரைக்கும் சாபம் தான். இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தில் எத்தனை கேட்ட தொழுகு கூட இல்லாம இருக்க வச்சு பாருங்க. இவங்கட ஹாலாத் இல்லை. ஒரு சஜிதா விட்டதனால கியாம நாள் வரும் வரைக்கும் சாப்பிடா, இதுவரைக்கும் எந்த வீட்டுக்குள்ள தொடாத எந்த நானா, எந்த தம்பி, எந்த தாத்தா, எந்த தங்கச்சி, எந்த மச்சா, எந்த மாமா, எந்த உமா பாப்பா, இவங்கட ஹாலாத் இல்லை. ஒரு நாளுடைய அஞ்சு நேர தொழுகை, அஞ்சு நேர தொழுகையில 17 ரக்காத் இருக்கு. 17 ரக்காத்திலே 34 சஜிதா இருக்கு. ஒரு ரக்காத்துல 2 சுஜூத் செய்யறாங்க. 17 ரக்கம் 34 சஜிதா இருக்கு. ஒரு நாளுடைய தொழுகையை விட்டுட்டு, உதாரணமா ஒரு நாளுடைய தொழுகையை விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள இந்த நானாவோ இந்த வயசு வந்த புள்ளையோ ஒரு நாளை கழிக்காண்டா, 34 சஜிதா விட்டுட்டு தான் ஒரு நாளே இந்த வீட்டுக்குள்ள கழிக்காண்ட புள்ள. ஒரு சஜிதா விட்டதனால கியாம நாள் வரும் வரைக்கும் சாபம்டா. ஒவ்வொரு நாளும் 34 சஜிதா விட்டுட்டு வீட்டுக்குள்ள வாழ்க்கையை கழிக்கிற இந்த குடும்பத்தாக்கள் தான் ஹாலா தெரியல. யார் இவங்களை பத்தி கவலைப்படுறது? எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி கவலை இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கவலைப்படுவானா? இந்த குடும்பத்தை பற்றி அந்நிய மக்கள் கவலைப்படுவாங்களா? விஸ்வரம், இதுவரைக்கும் எத்தனை தொழுக இல்லாமல் குடும்பத்துக்குள்ள அடைக்கிட்டு வந்துட்டது, இதுக்கெல்லாம் யார் வகை சட்டம்? யார் யார் கவலைப்படுற? மஹல்லாக்கின்ற தொழுக வீதம் எவ்வளோ இருக்கு? இந்த ஹல்காட தொழுக வீதம் எவ்வளோ இருக்கு? ஏரியாட தொழுக வீதம், நம்ம நாட்டோட தொழுக வீதம் யார் கவலைப்படுற? திருமி ஷெரீஃப்ல ஹலத் அபூஹூர் ஏதாவது ரிவாயத் வரும். முன்தஹப் ஹதீஸ்ல 231 ஹதீஸ் இக்ராம்ட பகுதியில் வரும். எடுத்து பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா பள்ளிக்குள்ள வச்சு சஹாபாக்களுக்கு 5 விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதுல 4வது ஒரு விஷயம் சொன்னாங்க, வ அஹிப்பு லின்நாஸி மா துஹிப்பு லினஃப்ஸ், தகுன் முஸ்லிம், நீ எதை விரும்புறியோ அதை உன் சகோதரனுக்கு விரும்பாத வரையில நீ பூர்த்தியான முஸ்லீமா மாறையடா. நாங்க என்னத்த விரும்புறோம்? என்னது உழைப்பு செய்யணும்? சொர்க்கவாதியாக போயிருந்தோம், சக்கராத்து லேசாகணும், கலிமாவோட மூத்து கிடைக்கணும். இதை மற்றவனுக்கு விரும்பாத வரையில நான் பூர்த்தியான முஸ்லீம் இல்லை. அதனாலதான் மற்ற மக்களை பத்தி கவலைப்பட்டு அடைகிற உழைப்பு தான் இந்த உழைப்பு. இந்த உழைப்புட அடிப்படையே கவலையும் தியாகமும் குர்பானி. இன்றைக்கு எந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. பல வருஷமா உழைப்பு செய்யறோம், ஆனா வீட்டுக்குள்ளே தீன் போய் சேரட்ட. குடும்பத்தை பத்தி கவலைப்பட, இந்த மஹல்லாவாசியில பத்தி கவலைப்படுறதுக்கு நான் தயாரில்லை. ஆனா சஹாபாக்கள் யுத்த களத்துக்குள்ள வச்சு பகைவன் ஹிதாயத்தை கவலைப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு நான் என்னை பெத்தெடுத்த சொந்த ரத்த பந்து உறவுகள் தாத்தா தங்கச்சி நானாதன் இவங்களை பத்தி கவலைப்பட இன்னைக்கு நேரம் இல்லை. 24 மணித்தியாலும் துன்யாவை சம்பாதிக்க தயார், 24 உலகத்துல பாடுபட தயார். படைச்ச நோக்கத்தை விளங்கணுமே, தீன குடும்பத்துக்கு கொடுக்கணுமே, இந்த வாழ்க்கையில இதில கொண்டு வரணும், இதுக்கு யாரும் தயார். ஹலத் அலிரதியல் ஹந்தக்குடைய யுத்தம் நடந்துச்சு. ஹந்தக்குடைய யுத்தம் யோசிச்சு பாரு. சஹாபாக்கள் தான் கவலை, ஒவ்வொரு சஹாபியில கவலையும் இதுதான், ஒரு சஹாபியும் தான் கவலை. ஹிதாயத் கிடைச்சிட்டா, தீன் விளங்கிட்டா, உள்ளத்தால உழைப்பை சுமந்தாங்களா, டாக்கட் பண்ணுவாங்க, யார் இந்த தீனுக்குள்ள உள்வாங்களாம், யாரை கொண்டு வந்து இணைக்கலாம். அதனால ஹஸ் அபூபக்கர் சித்திக் இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே முதலாவது டாக்கட் பண்ணினாங்க தன்னோட கூட்டாளிமார். 9 பேர் லிஸ்ட் ஒன்று எடுத்தாங்க. ஹஸ் அபூபக்கர் சித்திக்கிறான் இஸ்லாத்துக்கு வந்தவுடனே முதலாவது செஞ்ச வேலை 9 பேர் லிஸ்ட் எடுத்தாங்க. அதை ரெண்டா பிரிச்சாங்க. 4 பேர் முதல் நாள், 2வது நாள் 5 பேர் லிஸ்ட் போட்டு சந்திச்சாங்க. யாராக்கள் தண்ட வார்த்தையை மதிக்கிற, தண்ட பேச்சை கேட்பாங்கன்ற நல்ல நெருக்கமான நண்பர்கள் 9 பேர். முன்தஹப் ஹதீஸ்ல தபலீகன் சிறப்புல 3வது ஹதீஸ் 9 பேர் பேரோட வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருது, அதான் சொல்லிட்டு பேச்சு வருது. 4 பேரை போய் சந்திச்சாங்க. முதல் நாள் 4 பேரையும் இஸ்லாத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க கவலை. முதல் நாள், 2வது நாள் 5 பேர் லிஸ்ட் போட்டாங்க, 5 பேரை இஸ்லாத்துக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. 2 நாள்ல 9 பேருக்கு ஹிதாயத், அதுல 6 பேர் நபியோட நாவால சொர்க்கவாதிகள் அடையாளப்படுத்தப்பட்டாங்க. கதவுக்கு அந்தஸ்தை பாருங்க, சொர்க்கவாதி 6 பேர் அவட கையில் இஸ்லாத்து நிரந்தர வருவாய் அவருக்கு. எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய சஹாபி ஹதவுக்கர் தான்.
இதுதான் சஹாபாக்கன்ற கவலை. இவ்வளவு காலமா உழைப்பு செய்யறோம், ஆனா எந்த கவலையும் இல்லை இதுவரைக்கும் இந்த உள்ளத்துல. எடுக்கணும் கவலை, தொழாத நானா தொழுறாருல கவலை இருக்கு. எப்பயாவது ரெண்டரைக்கா தொழுது தொழாத நானாட பேர்ல அல்லாட்ட பாரம் கொடுத்துருக்கேமா? எப்பயாவது தொழாத தாத்தாட பேர்ல ரெண்டரைக்கா தொழுது அல்லாட்ட சுஜூதுல அழுதுருக்கேமா? யோசிச்சு பாருங்க. அதுக்குதான் இந்த உழைப்பு செய்யறது. அதுதான் என்கிற கண்களை உம்மத்துக்காக வேண்டி அளக்கூடிய கண்களா மாத்தணும். நாங்க படைச்ச ரப்ப பத்தி பேசக்கூடிய நாமா மாத்தணும். இதுக்குதான் உழைப்பு செய்யறது. சகாபாக்கள் மாத்தினாங்க, பேசினாங்க, உம்மத்துடைய கவலை உள்ளத்தால சுமந்தாங்க. சந்த கூட யுத்தம் நடக்குது, மிகப்பெரிய அகல் தோண்டப்பட்டிக்கு மதீனாக்கு, மதீனாட எல்லைக்கு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். பத்து பத்து சகாபாக்களா பிரிச்சுட்டு 40 முழம் தோண்டணும் சொல்லலாம், பிரிச்சு கொடுத்தாங்க. அகல் தோண்டின நோக்கமே காபிர்கள் தாண்டி அகலை தாண்டி மதீனாவுக்குள்ள வந்துடப்படா. அப்படி இருந்தும் பயங்கரமான சில கொடிய காபிர்கள் அந்த குழிய தாண்டி வந்துட்டான் எரிஞ்சாரு. அதுல ஒருத்தன் தான் அம்ருமுடு புத்து சொல்றவன். அம்ருமுடு புத் பயங்கரமான காஃபிர், பயங்கரமான காஃபிர் வந்து மதீனாட எல்லைக்குள்ள வந்து சத்தம் போட்டான், மை யுபாரிசுனி, என்னோட சண்டை ஒடிக்க யார் தயார்? ஹதரத் அலி ரதியல்லாஹு அனுப்பிட்டு போனாங்க. ஹதரத் அலி ரதியல்லாஹு 27 வயசு அனுப்பிட்டு போனாங்க. நான் அம்ருபுடு புத்திரிக்கிறேன். அப்ப அவன் மக்காவில் இருக்கக்குள்ள சொன்ன அந்த வார்த்தை இந்த யுத்த களத்துல ஈன ஞாபகப்படுத்துறாங்க. என்னத்துக்கு வந்திருக்கான்? சஹாபாக்களை கொல்றதுக்கு வந்து கத்திக்கிறான், கொலை செய்யறதுக்கு வந்திருக்கான் போறாங்க. ஆனா அலிரா கவலை இந்த கொலகாரனுக்கும் ஹிதாயத் கிடைக்கணும், உள்ளத்துல இருந்த அவருக்கும் தீன் விளங்கிடணும். இப்ப ஹத் அலிர்தான் போய் அவனோட யுத்தம் செய்யறதுக்கு முன்னால பேசின வார்த்தை பேசினாங்க. அம்பு மக்காவில வச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் இப்படி பேசி வச்சுக்கக்குள்ள இப்படி ஒரு வார்த்தை சொன்னா ஞாபகம் இருக்கா? ஏதாவது ரெண்டு நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டா உண்டையா கபூல் செய்ய வேண்டிய சொன்னா ஞாபகம் இருக்கா? சொன்னாவும் ஞாபகம் அப்படி. இப்ப நான் உடனே ரெண்டு நல்ல விஷயத்துக்கு கூப்பிட போறேன்டாங்க சொல்லிட்டு அந்த யுத்த காலத்துல அவனுக்கு ரப்ப பத்தி பேசினான். இஸ்லாத்துக்கு வந்துருவேன், இஸ்லாத்துக்கு வந்துருவேன் யோசிச்சு பாருங்க. யுத்த காலத்துல வச்சு கொள்ள வந்திருக்கான், அவனுக்கு ஹிதாத் கிடைக்கின்ற கவலைண்டா உள்ளத்துல எந்த அளவுக்கு உம்மத்துடைய கவலை சஹாபாக்க சுமந்திருப்பாங்க. அத்தான் சஹாபாக்கள் ஹாத்து சாபாங்கட உழைப்புக்கு முன் மாதிரி கடைசியில் அவனை கபூல் செய்யல. ஒரு நல்ல விஷயம் எனக்கு தேவையில்லை, இஸ்லாம் தேவையில்லைன்னு. அடுத்த நல்ல விஷயம் என்ன? யுத்தத்தை கூப்பிட்டாங்க. அல்லாஹ் ஃபாதர் இம்தியாஹ் குர்மானி ஜியாஷியர் வாசன் டோடி அவன் சொன்னான், நான் ஈட்டமுக்கு நீ கூட்டாளி என்ன, எனக்கு ஒன்று கொல்றது எனக்கு விருப்பம் இல்லைன்னா யுத்தம் நடக்குது நீண்ட நேரம் ரெண்டு பேருக்கும், புழுதி அப்படியே ரெண்டு பேரே மூடிச்சு. வால் சத்தம் கேட்குது, என்ன நடக்குதுன்னு விளங்குது. அங்கால காபிர பார்த்தது என்ன? சஹாபாக்க சலான தலைமையில பார்த்துட்டு இருக்கேன். நீண்ட நேரத்துக்கு பின்னால அல்லாஹு அக்பர் அந்த வார்த்தை வந்து சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து அணி வெந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இது என்ன சொல்ல வந்த சஹாபாக்கத்த கவலை, உள்ளத்திலிருந்து கவலை. யுத்த காலத்திலேயும் அந்த காபிருக்கும் விசாரம் இதாக கிடைக்கும், அவனு சொர்க்கவாதியா மாறும். இதுதான் சஹாபாக்களுக்கு இருந்த கவலை. இந்த கவலையை உள்ளத்துல சுமந்துதான் சஹாபாக்கள் மிகப்பெரிய பொறுப்பான செஞ்சாங்க. உள்ளத்திலே கவலை எடுத்தாங்க. அதனால தீனுக்கு எதையும் இழக்க தயாரா இருந்தாங்க சஹாபாக்கள். ஏன் விளங்கினாங்க உலக வாழ்க்கை யதார்த்தம், எங்களை சுத்தப்படுத்தின உழைப்பு. இந்த உழைப்பு சஹாபாக்கள் யாரு, எப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள்? இன்றைக்குதான் சஹாபில பேரை கட்ட ரதியல்லாஹு சொல்றேன். அதுக்கு காரணமே இந்த சுத்தமான உழைப்பு தான். அவரண்டும் இல்லை. இஸ்லாத்துக்கு முன்னால சஹாபாக்கள் சாராம்சத்தை குர்ஆன் பேசுது, வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நரகத்துல போர்டர்ல இருந்த மக்கள் சஹாபாக்கள். குர்ஆன் சொல்லு, தீனுக்கு முன்னால உள்ளத்தால உம்மத்துடைய கவலை சுமக்கிறதுக்கு முன்னால, தீன உள்ளத்தால சுமந்து பாடுபடுறதுக்கு முன்னால சஹாபாக்கள் ரஹாலா நரகத்திலே விளிம்பிடும். 198 வீதமான சஹாபாக்கள் சாராம்சம் கொலகாரனும் குடிகாரனும், ஹதரத் உமர் உட்பட கொலகாரனும் குடிகாரனும் வரலாறு பேசும்.
இஸ்லாத்துக்கு முன்னால குடிக்காத சஹாபாக்கள்டா உறுதியா வரலாறு பேசுற ரெண்டு பேரை தான், அபூபக்கர் தான் உஸ்மான் ரதியல்லாஹு ரெண்டு பேரும் தான். மற்ற எல்லா சஹாபாக்களும் குடிகாரனா இருந்தாங்க இஸ்லாத்துக்கு முன்னால். அவ்வளவு மோசமான வாழ்க்கை, நரகத்திலே விளிம்புலந்து குர்ஆன் பேசுது. இந்த மக்களை இந்த சுத்தமான உழைப்பு எப்படி மாத்தினிக்கு, அதே குர்ஆன்ல அதே அல்லாஹ் பின்னால இந்த உழைப்புக்கு பின்னால சஹாபாக்கள புகழ்றான், ரழியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அந்த அந்த நரகத்திலே விளிம்பிலிருந்த சஹாபாக்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். அல்லாஹ்ட பொருத்தத்துக்கு பாத்திரமான மக்களை அந்த உழைப்பு சஹாபாக்களை மாத்தினிக்கு. சன்னந்தாவளசன் வந்து பார்த்தாங்க சஹாபாக்கிற வாழ்க்கையை பார்த்து, அந்த காலத்துக்கு பேர் வச்சாங்க ஐயாமுல் ஜாஹிதியா, மடத்தனமான காலத்துல வாழ்றாங்க. பேசிட்டு உடல்ல உழைப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க, தீன முன்வைக்க ஆரம்பிச்ச பல கஷ்டங்களை சுமந்து கொண்டு உழைப்பு செஞ்சாங்க. பின்னால் அதே சன்னந்தா அதே நாவால புகழ்றாங்க, ஹைருல் குருவுனி கருணி, எந்த காலம் தான் சிறந்த காலம். ஆரம்பத்தை உழைப்புக்கு முன்னால மடத்தனமான காலம், உழைப்புக்கு பின்னால சிறந்த காலம். நட்சத்திரங்களும் போல அவங்களை யார பின்பற்றினாலும் வழி தவற மாட்டேன். ஆரம்பத்துல எல்லாரும் நரகத்திலே விளிம்புல, இப்ப நீங்க யாரையும் பின்பற்றலாம். அவ்வளவு சுத்தமான மக்கள் அந்த உழைப்பு மாத்தி நிக்க. அதனால சஹாபாக்கள் உள்ளத்துல சுமந்தது என்ன சுத்தப்படுத்தின உழைப்புது, எனக்கு சொர்க்கத்துடைய நன்மாராயத்தை கொண்டு வந்து சேர்த்த உழைப்புது, என்ன மனுஷனாக்கின உழைப்புது, என்ன மனுஷனாக்கின உழைப்பு. அதனால சஹாபாக்கள் விளங்கினாங்க, உழைப்பு உள்ளத்தான சுமந்தாங்க, தீனுக்கு எதை விளக்கத்தை பெரும்பெரும் குர்பானி செஞ்சாங்க சஹாபாக்கள். வரலாறு பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு குர்பானி தியாகம் தான் ஹிஜ்ரத்துடைய பயன். நபிப்பட்டம் கிடைச்ச 13வது வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் முஹர்ரம் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவல் மாதம் ஹிஜ்ரத் போனாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஹிஜ்ரத்னு சொன்னா லேசா நாங்க விளங்கிருக்கிற மக்காது மதீனாக்கு போனாங்க சஹாபாக்கள் தொண்டதாங்க இயலாம, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அந்த பயணம் எவ்வளவு சிரமமான பயங்கரமான ஆபத்தான பயணம் தெரியுமா, சேர்ந்து போகையில நிம்மதியா யாரும், மக்கா குறைச்சி காதிர்கள் அறிவிப்படுத்தி விட்டாங்க, யாரையாவது முகமதுல தோல மக்கா விட்டு வெளியாகிறத கண்டா பிடிச்சிட்டு வாங்க, அடியும் சிறையும் தான், நோவின்னு தான், பயங்கரமான கட்டம். எந்த சஹாபியும் தைரியமா போட சரித்திரம் இல்லை. ஒவ்வொரு ஆக்களும் மறைஞ்சு மறைஞ்சு சில சகாபாக்கள் குடும்பத்தை விட்டுட்டு தனியே போனாங்க, கத்திய மனைவி பெத்த புள்ள வாழ்க்கையில சம்பாதிச்ச சொத்தை விட்டுட்டு தனியே போனாங்க சில சகாபாக்கள். வரலாறு ஹலத் உமரங்களை மட்டும் அடையாளப்படுத்து, ஹலத் உமரா மட்டும்தான் 20 குதிரை வீரர்களோட எடுத்துட்டு தைரியமா காதிரல் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள போனாங்க. ஏன் அவர் மிகப்பெரிய வீரன் ஹலத் உமர் தான், அவர்ல கை வைக்கிறது காதிரலுக்கு கூட துணிவு இருக்கல. ஏன் ஹலத் உமரா அபூஜகன்ற தாய் மாமா, உமரதான் தாய் மாமா தான் அபூஜகன், அபூஜகமரோட உம்மாவும் அபூஜகனும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். மாமாட அந்த காசு அவண்ட வீரம் மருமகனுக்கு இருந்துச்சு, மிகப்பெரிய தைரியமா போன மத்த எல்லா சஹாபாக்கும் ஒளிஞ்சொழிஞ்சு போனான். அபூ சலமத்து அப்துல் அசதுரதி தான், ஒரே ஒரு புள்ள கத்திய மனைவி, கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ளதான் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு கல்யாணம் முடிச்சு புதுச்சு ஒரு புள்ள இருக்கு. யோசிச்சு இந்த கட்டத்துல குடும்பத்தை பிள்ளைய விட்டு பிரியிறண்டா, 3 நாள் போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எத்தனை காரணம், எங்க போறாங்க, வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போவல, நாட்டை விட்டு போறாங்க தீனுக்கு, எப்ப திரும்பி வேற யாருக்கும் தெரியா, போய் கோல் எடுக்கிறண்டை, வாரத்துக்கு 2-3 தரம் பேசுறேன் வெளிநாட்டுல இருந்துட்டு. ஆனா சஹாபாக்களுக்கு எந்த தொலைத்தொடர்பு சாதனமும் இல்லை, 450 கிலோமீட்டருக்கு அப்பால நாடு திறந்து போறாங்க. எவ்வளவு குர்மானி, எவ்வளவு தியாகம், எவ்வளவு பாரமா இருந்தது யோசிச்சுக்கணும், எவ்வளவு பாரம் வந்தது. இப்படிதான் ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒளிஞ்செழிஞ்சு போனாரு. அதுலதான் ஹலர் சுஹைப் ரூமி ரதியல்லாஹு தஆலா, ரோம் நாட்டில் பிறந்து வளர்ந்த சஹாபி, மக்காவில் வந்து தான் வசித்தார், மக்காவில் வந்து தொழில் செஞ்சு மக்காவிலே இருந்தார். அந்த சஹாபி பெரிய வியாபாரியாக மாறினார், நிறைய சொத்துக்கு கடைக்கு சொந்தக்காரராக மாறினார். இந்த சஹாபி ஹிஜ்ரத் போகிறதுக்கு தன்னை சொத்துல கொஞ்சத்தை எடுத்துட்டு மக்கா வந்து வெளியாகிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு தான் இவர் ரெடியாகினார். சாமானை கையில் எடுத்துட்டு வெளியாகக்குள்ள காபிர்களை கேள்விப்பட்டிக்கு சுஹைப் நாட்டை விட்டு போகிறாரு. போயிட்டு இருக்கக்குள்ளே இடையில வந்து ஒரு குரூப் கொண்டு மறைச்சிட்டானு, எங்க போறீங்க, எங்கட நாட்டுல வந்து மனுஷனாகிட்டு இங்க வந்து உழைச்சிட்டு வசதிக்காரனை மாற்றி இங்க இருந்து சொத்தை எடுத்துட்டு போறீங்களா, எங்களை விட்டுட்டு விடமாட்டேன் நான், உங்களை விடமாட்டேன். வாழை கையில் எடுத்துட்டு பேசினா, உங்களுக்கு என்ன வேணும், எந்த உயிர் வேணுமா, எந்த சொத்து வேணுமா, உங்களுக்கு எல்லா பேரையும் நான் வசதிக்காரன், இந்த இப்படி இப்படி எல்லாம் நிறைய சொத்து இருக்கிறேன், நான் பெரிய வியாபாரி உங்களுக்கு தெரியும், சொன்னாங்க, சொத்து வேணும்டா இருக்கிற இடத்தெல்லாம் காட்டி தரம் எடுத்து, உயிர் வேணும்டா என்ற கையில வாழும் தோல் அம்பு மிதிக்கும் வரைக்கும் என்ற உடம்புல கை வைக்கவே இல்லாங்க, என்ன வேணும் விருப்பம் கொடுத்தாங்க. இன்னைக்கு என்னத்துக்கு மனுஷன், இன்னைக்கு என்னத்துக்கு மனுஷன் தாவலா கஷ்டப்படுறேன், இந்த கொஞ்சம் சொத்தை சேர்க்கறது தான். இன்னைக்கு எத்தனை மக்கள் வெளிநாடுகள்ல குடும்பத்திலே மையத்தில் திருமணம் இல்லை சந்தோஷம் இல்லை, பல வருஷம் வெளிநாடுகள்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. சில மக்கள் வயல்களில் மம்பட்டிகளோட சேர்த்துக்குள்ள வேர்வை வடிய வடிய கஷ்டப்படுறோம். சில மக்கள் பஜார்களில் மற்றவர்கிட்ட ஏச்சு வாங்கி உழைக்கிறாங்க. சில மக்கள் வேர்வை வடிய வடிய மூட்டை தூக்கி கஷ்டப்படுறோம். நாங்களே இப்படி தான் தொழில் செய்கிறோம் இல்லையா, என்னத்தை கஷ்டப்படுறோம் இடம் எந்தெந்த கஷ்டத்துடைய சாராம்சம் இல்லை. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற முதலாளியோட நோக்கம் ஒன்று தான், சாதாரண கூலித்தொழில் வியாபாரோட நோக்கம் ஒன்று தான், என்னத்தை கஷ்டப்படுறோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட தயார், ஆனால் என் கண்ணுக்கு முன்னால் என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு மௌத்தாகணும், இதுக்கு தான் எல்லாரும் தொழில் செய்த முடியும். ஆனால் இதே குடும்பத்தோட சொர்க்கத்தில் நிம்மதியாக இருக்கணும், யாராவது யோசிக்காங்களா? கொஞ்சக்கால வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கு, இவ்வளோ பெரிய பொறுப்பாடுண்டா, வேறாவது சொர்க்கத்தில். இப்ப அந்த மக்கா காஃபிர்களுக்கு சாய்ஸ் கொடுத்தாங்க, விருப்பம் கொடுத்தாங்க, உயிர் வேணுமா சொத்து வேணுமா. வசதிக்காரா சொத்து எடுத்துட்டா பெரியரும் வருவாயா பேசிடும், சென்னாங்கோட சொத்து இருக்கிற இடத்துல காட்டி தான் விட்டுரும், எல்லா இடத்தையும் காட்டி கொடுத்தாங்க, எல்லா இடத்தையும் கையில இருந்த குடித்து போட்டு வெறும் கையோட போறாங்க, வெறும் கையோட வழியாகிறாங்க. யோசிச்சு வாழ்க்கை பூரா சம்பாதிச்ச முழு சொத்தையும் ஒரே நாளில் இழந்து அகதியா போறாங்க. இதுதான் ஹிஜ்ரத்துடைய பயணம், அகதியா போனாங்க சஹாபாக்கள் மக்கா விட்டுட்டு. எவ்வளவு கவலை, கஷ்டப்பட்டு காலந்து மாணவர் தொழில் செஞ்சு ஒரு 5000 ரூபாய் சேர்த்து எடுத்துட்டு வரக்குள்ள அந்த 5000 ரூபாய் தான் மிஸ் ஆகிட்டு கூட்ட, எவ்வளவு கவலையோட அந்த இரவை கழிப்பேன் அந்த யோசிச்சுப்பாரு, எவ்வளவு கவலை. இது ஒரு நாளுடைய சம்பாத்தியம், வாழ்க்கை பூரா சொத்து அவ்வளவு இழந்துட்டு வெறும் கையோட வழியாகிறண்டா, கவலையோட போறாங்க. அந்த சஹாபி முழு சத்தையும் தீனுக்கு இழந்துட்டு போறாங்க. இந்த டைம்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா மஸ்ஜிதடியே நிக்கிறாங்க, குபா பள்ளி. நபிஸ்லாம் மதீனாக்கு போறதுக்கு முன்னால மதீனாட எல்லையில மதீனாட பகுதியில் மதீனாக்கு வெளியே இருக்கிற மதீனாவோட சேர்ந்திருக்கிற கிராமம் குபா, சரியா 5 கிலோமீட்டர் மதீனா பள்ளிக்கும் குபாக்கும். அங்கதான் முதலாவது மஸ்ஜித் சல்லல்லாஹு 4 நாள் தங்கியிருந்து அங்க ஒரு பள்ளியை கட்டினாங்க அம்மாரோட தலைமையில், குபா மஸ்ஜித். என்ன சிறப்பு தெரியுமா, இன்னைக்கு உம்ரா கூட்டி போறாக்கள் புதனம் காட்டிட்டு வர அந்த பள்ளிக்கு போய், எவ்வளவு சிறப்பான பள்ளி, உம்மத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளி, மதீனா பள்ளி கட்டப்படுறதுக்கு 7 மாசத்துக்கு முன்னால கட்டப்பள்ளி குபா மஸ்ஜித். அங்க சொல்ற 2 ரகாத் ஒரு உம்ராவுக்கு சமன், சுன்னத்துல 2 ரகாத் ஒரு உம்ராவுக்கு சமன். அமல்களின் சிறப்பு ஹஜ்ஜின் சிறப்புல ஜக்கரமத்தை அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்காங்க. 2 ரகாத் செல்லலாம் வல்லமையான நபியோட வளமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த குபா மஸ்ஜிதுக்கு நடந்து போய் துஹா தொழுதுட்டு வருவாங்க. அவ்வளோ சிறப்பான மஸ்ஜித் இந்த இடத்துல செல்லா இருக்கக்குள்ளதான் சுஹைப் ரூமி வெறும் கையோட வாராரு ஹிஜ்ரத்து. அவர் அதால வார செல்லலாம் இந்த இடத்துல கண்டுட்டு ஒரு வார்த்தை பாவிச்சாங்க சஹாபாக்களை வச்சுட்டு, ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா, சுஹைப் லாபகரமான வியாபாரம் ஒன்று செஞ்சுட்டு வாருங்கன்னு சொன்னாங்க. அடைய வாழ்க்கை பூரா சம முழு சொத்தை இழந்து வராரு, செல்லா பாவிக்கிற வார்த்தை லாபகரமான யாவாரம் செஞ்சுட்டு வாருங்க. செல்லா படிச்சு கொடுத்த பாடம் என்ன தெரியுமா சஹாபாக்களுக்கு, உலகத்துல இழக்கிற பிரியிற ஒவ்வொரு இழப்பும் பிரிவும் தான் வாழ்க்கையில லாபம் என்றதை படிச்சு கொடுத்தான். துனியாவுக்கு பிரிகிறது இல்ல, தீனுக்கு இழக்கிற ஒவ்வொரு இழப்பும் தான் வாழ்க்கையில லாபம் என்றதை படிச்சு கொடுத்தான். அதனால சஹாபாக்கள் அவங்களுக்கிட்ட இருந்த ஆக பெருமதியான சொத்து உயிரையும் தீனுக்கு இழக்கிறதுக்கு மனுஷனுக்கு உலகத்தில் ஆகப்பெரிய சொத்து தான் உயிர், இதை பாதுகாக்கிறது தான் கோடிக்கணக்கில் செலவழிக்காங்க. ஒரு நோய் வந்துட்டா அதை சஹாபாக்கள் தீனுக்கு சந்தோஷமா கொடுத்துட்டு போனாங்க. ஏன் இதெல்லாம் காட்டி கொடுத்த சர்வீஸ் தான், உலகத்தில் இழக்கிற ஒவ்வொரு இழப்பும் தான் வாழ்க்கை லாபம், அதுதான் ஆகரத்துடைய சம்பாத்தியம். இன்னைக்கு நாங்கள் ஊராக்கில் எந்த அளவுக்கு இழந்திருக்கேன் தீனுக்கு யோசிச்சு பாருங்க, என்னத்தை இழந்திருக்கு என்னத்தை பிரிஞ்சிருக்கு. இங்க இழக்கிறது இப்ப தஷ்கீல் இல்லை, குறைஞ்சது கொஞ்சம் பிரிஞ்சலன் தொழில், கொஞ்ச நாளைக்கு குடும்பத்தை பிரிஞ்சலன். வெளிநாட்டுக்கு 4 வருஷம் போறீங்க பாரமா விளங்குது இல்ல, ஒரு 4 மாசம் போறண்டா எவ்வளவு காரணம் சொல்றீங்க, விளங்குது இல்லையே. அதனால சஹாபாக்கள் உயிரை கொடுக்கறதுக்கு தீன உள்ள தனுஷமும் இல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பையும் குடும்பத்தை தான் தீன தக்காதாக்க முற்படுத்திருக்காங்க. ஏன் நிரந்தர பாக்கியம் பெற்ற மக்களா முதலாவது இல்ல குடும்ப சமையல், இந்த குடும்பத்துக்குள்ள நான் தீன கொண்டு சேர்க்கணும். யோசிச்சு பாருங்க, மதீனாவில் மக்காவில் சல்லல்லாஹன் இந்த உழைப்பு செய்ய ஆரம்பித்து 5 வருஷம் கிடக்குது. நபிப்பட்டத்துடைய 5வது வருஷம் பாரிய எதிர்ப்பு. சல்லல்லாஹு செல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க, விரும்புறாக்கள் வேணும்டா அபிசீனியா நாட்டுக்கு, இப்போ இருக்கிற எத்தியோப்பிய நாடு, அந்த நாட்டுக்கு விரும்புகிற மக்கள் நீங்கள் ஹிஜ்ரத் போங்க. அங்கே இருக்கிற மன்னர் நஜாஷி மன்னர் நல்ல மனுஷன், கிறிஸ்தவர் தான் ஆனால் நல்ல மனுஷன், அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய விட மாட்டார். அவர் நீங்கள் விருப்பம்டா போகலாம்னு ஒரு பொது அனுமதி கொடுத்தாங்க. அந்த அனுமதி பேரில் ஒரு சின்ன குரூப் ஒன்று, 12 ஆண்களும் 4 இல்லாட்டி 5 பெண்களும் கூட சின்ன ஒரு ஜமாத்துட்டு போனாங்க. அடுத்த வருஷம் நபுவத்துடைய 6வது வருஷம் ஹம்ரான் ஹம்சா ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது அனுமதி கொடுத்தாங்க, வேண்டா போகலாம். அதன் பேரில் 83 ஆண்களும் 18 பெண்களும் கொண்ட ஒரு 101 பேர் கொண்ட பெரிய ஒரு ஜமாத்துட்டு போனிச்சு. அந்த ஜமாத்துல தன்னோட தம்பி ஒரு ஆள் போனாரு, தன்னை மனைவியை கூட்டி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் பின் அபி தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு ஷட சாச்சர மகன் தம்பி முறை. 17 வயசுல தன்ட மனைவியை கூட்டிட்டு போனார். 17 வயசு 17 வயசுன்னா மனைவிக்கு எத்தனை வயசு செய்யும்? சின்ன வயசுல அரபிகள் கல்யாணம் முடிச்சிருவாங்க, தாய்ஷான வயசுல 6 வயசுல முடிச்சாங்க, சின்ன வயசுல முடிச்சிருவாங்க. 17 வயசு தம்பிக்கு மனைவி கல்யாணம் முடிச்ச புதுசு அஸ்மா பின் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹா மனைவியில் இருக்கு. அஸ்மா பின் உமைஸ் எந்த புள்ள பாக்கியமும் இருக்கல அந்த டைம்ல, கல்யாணம் முடிஞ்ச புதுசு பிரிஞ்சு போயிட்டாங்க. தீனுக்காக வேண்டி நாட்டை பிரிஞ்சு போனாங்க. எவ்வளோ காலம் போனாங்க? சரலா அதுக்கு பின்னால் ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத் போய் சரியா 7 வருஷம் கழிஞ்சு ஹைபருடைய யுத்தம், ஹிஜ்ரி 7வது வருஷம் முஹர்ரமுடைய மாதம் ஹைபருடைய யுத்தம் நடந்துச்சு. மிக பிரமாண்டமான கோட்டை, ஒரு கோட்டை அல்லது அந்த பிரமாண்டமான கோட்டைக்கு இல்லை, மிகப்பெரிய 8 கோட்டைகளும் எண்ண முடியாத அளவுக்கு சின்ன சின்ன கோட்டைகளை உள்ளடங்கி ஆகப்பெரிய கோட்டை தான் ஹைபருடைய கோட்டை. பல நாட்கள் பல மாதங்களுடைய முற்றுகைக்கு பின்னால சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு அந்த கோட்டையை வெற்றி பெற்றாங்க. மிக பிரமாண்டமான கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டிருக்கு. சரியான சந்தோஷம், சந்தோஷத்தர மதீனாக்கு வந்து சேர்றாங்க. அந்த நிகழ்வு சரியா 15 வருஷம் தம்பி அபிசீனியா போய் சரியா 15 வருஷத்துக்கு பின்னால செல்லலாம் ஹைபரை வெற்றியை எடுத்துட்டு மதீனாவுக்கு வராங்க. தம்பி அபிசீனா ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வராரு. மனைவி அந்த டைம்ல 3 ஆம்பளை பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் நினைச்சா அப்பதான் தெரியும் தம்பிக்கு 3 பிள்ளைகள் இருக்கிற விஷயம். அவனு குரு ஜஃபர், அப்துல்லாஹி குரு ஜஃபர், முஹம்மது குரு ஜஃபர், 3 ஆம்பளை பிள்ளை, சின்ன சின்ன பிள்ளைகள். தம்பி வந்து சேர்றாங்க 15 வருஷத்துக்கு பின்னால தம்பியே தம்பியோட பிள்ளைகளை காண்றாங்க. சொல்லலாம் இங்கெல்லாம் ஹைபருடைய வெற்றி ரெண்டு சந்தோஷம். சொல்லலாம் இப்ப தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் இந்த ஹைபருடைய வெற்றியை வச்சு சந்தோஷப்படுறையா, இந்த தம்பியில வருகையை வச்சு சந்தோஷப்படுறையான்னு விளங்குதில்லாங்க. 15 வருஷத்துக்கு பின்னால தம்பி பிள்ளைகளை வந்திருக்காங்க. சரியா 1 வருஷம்தான் கழியுது. அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 8 முஹத்தாவுடைய யுத்தம் வந்துச்சு. 200,000 காபிர்களோட 3000 சஹாபாக்கள் எதிர்கொள்ளணும். 200,000 காபிர்களும் 3000 சஹாபாக்களும் வச்சு பாருங்க. சஹாபாக்கள் நம்மள மாதிரி பணத்தை ஆட்சியை அதிகாரத்தை சொத்து செல்வத்தை நம்பி வாழ்ந்த மக்கள் இல்லை. ஈமாண்ட பிரகாசம் இருந்துக்கு படைச்ச ரப்ப நம்பி வாழ்ந்தாங்க. வெளியாகி நாங்கள் 3000 பேர் சரலாம். 3 அமீர்மாரை பொறுப்பாக்கினாங்க. முதலாவது தன் வளர்ப்பு மகன் ஜெயிது குண ஹாரிசா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த வளர்ப்பு மகன் ஷஹீதாகினா இந்த தம்பி ஜஃபர் குண அபீ தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. 33 வயசு அந்த நேரத்தில், 33 ஜஃபர், இந்த தம்பி ஜஃபர் ஷஹீதாகினா அப்துல்லாஹி குண ரவாஹரா பொறுப்பாதிப்பாங்க. 3 பேரும் ஷஹீதாகினா நீங்கள் மஷூரா பண்ணி ஒரு ஆளை பொறுப்பாக்குங்கன்னு சொன்னாங்க. ஹாலித் பின் வலித் இஸ்லாத்தில் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் ஜோர்டான்ல நடந்துக்கு யுத்தம். இப்பயும் 3 அமீர்மார் கபரும் ஜோர்டான்ல இருக்கு. 36,000 சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருந்தான் ஜோர்டான். இன்னைக்கு இந்த வெளிநாடு ஜமாத்தில் போறாங்க ஜோர்டான். நீ எத்து வைங்க அல்லாட பாத சஹாபாக்கள் கபர் நபி அந்த கபர் அடங்கப்பட்ட இடம் ஜோர்டான். செலவழிச்சு போகணும் அல்லாட பாரு, பெரிய தேவை இருக்கு. பக்கத்துல இருந்த யூதர் நினைச்ச காலத்துல நபிசான வார்த்தையில காசிர்களுக்கும் நம்பிக்கை இருந்து, யூதர்களுக்கும் நம்பிக்கை இருந்து, இஸ்லாத்துல விரோதிகளுக்கும் நம்பிக்கை இருந்து. யூதன் பேசுறான் சந்தேகம் இல்லை, இந்த 3 பேரும் ஷஹீதாகுவாங்க. ஏன் நசனா சரி தான் ஒரு ஆள் மௌத்தகின் அடுத்தாலும் இந்த யூதனுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தா சூழல்ல வாழ்ந்து ஈமான சம்பாதிச்ச சஹாபாக்கிற உள்ளத்துல எப்படி நம்பிக்கை இருந்தது? நாங்க திரும்பி வருவோம் நம்பிக்கை இருந்திருக்குமா? பேசி வரோம். பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால வந்திருக்கேன் தம்பி, நபியவங்கிட்ட ஒரு வார்த்தை நானாக்கிட்டேன், நானா அடுத்த யுத்தத்துக்கு போறேன்னு ஒரு காரணம் ஒன்று செஞ்சிருக்கலாமா இல்லையா? சிவராத்திரியும் திரும்பி வரமாட்டேன், நாளைக்கு என் மூன்று பிள்ளையரும் அனாதை, என் மனைவி விதவை நாளைக்கு சிவராத்திரி. அதனாலதான் மூன்றாவது அதிர்ஷா அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு வெள்ளிக்கிழமை நாள் காலையில படை அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ரவாஹா ரழியல்லாஹு யோசிக்காங்க, இதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் நமக்கு கிடைக்காது, இனி சொர்க்கத்துல தான் நபியவங்களை பார்க்கலாம். கடைசியா நபியவங்களோட ஜும்மா ஒன்று தொழுவிட்டு போகணும், ஆசை மதீனாவில் நின்றுட்டாங்க, படை பெய்த்துட்டு காலையில படை பெய்த்துட்டு எல்லாம் மிம்பர்ல பார்க்காங்க, மூன்றாவது அமீர்ஷா மூளையில இருக்காரு. ஜும்மா முடிய கேட்டாங்க, நீங்க போக வேண்டியா? யார சொல்லலாம் ஃப்ரெண்டு ஆசை. கடைசியா அவங்களோட ஒரு ஜும்மா தொழுந்த ஆசை, மதீனா பள்ளியில கடைசியா ஒரு ஜும்மா தொழுந்த ஆசை. மதீனாவில் ஒரு ஜும்மா கிடைச்சா 50,000, 600,000 ஜும்மா சொல்றது நன்மை கிடைக்கும். இங்க சொல்ற ஒரு சுபஹானல்லாஹ் மதீனா மஸ்ஜித் நபவிக்கு வச்சு சொன்னா 50,000 சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மை கிடைக்கும். உலகத்துல தலை சிறந்த ரெண்டாவது மஸ்ஜித் ரெண்டு காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரப்பட்டாங்க, சொன்னாங்க படை 6 நாள் பெய்த்துட்டாங்க, நீங்க 6 நாள் பிந்தி தான் சொர்க்கம் போவீங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் முடிச்சு இப்ப யுத்தம் நடக்குது. ஸல்லல்லாஹு இங்க போவாத சஹாபாக்கள் மதீனாவில இருந்து கார்த்துதாரி சொல்றாங்க, ஜோர்டான்ல யுத்தம் நடக்குது, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தம் கண்ணூடா காட்டு கொடுக்கப்படி செல்லலாம் பாக்குற மாதிரி காட்டப்பட்டி செல்லல்லாஹு யுத்தம் மதீனாவில கார்த்துதா இருக்கலாம். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க இந்த யுத்தம் ஆரம்பிச்சு இந்தா இந்த வளர்ப்பு ஷஹீதாயிட்டாரு. சொன்னா இந்த தம்பி ஜாஃபர் பின் அபீ தாலிப் இந்த கொடியை எடுத்துட்டாரு, வலது கையில எடுத்துட்டாரு, இந்தா இந்த தம்பியில வலதுகை வெட்டப்பட்டது, இந்த இடது கையால இந்த தம்பி கொடியை பிடிச்சிட்டாரு, இந்த தம்பியில இடது கை துண்டிக்கப்பட்டது, சில தோட்பூஜத்தால் இந்த தம்பி கொடியை பிடிச்சிருந்தாங்க சொல்றாங்க. இந்த தம்பி ரெண்டு துண்டா புழக்கப்பட்டுட்டாங்க. எப்படி புழக்கப்பட்டாங்க ஜாஃபர்? 33 வயசுல தொப்புளுக்கு மேல ஒரு பகுதி, தொப்புளுக்கு கீழே ஒரு பகுதி ஜனாசா. 33 வயசு நாம வாழ்ற வயசுல மௌத்தா பேசிட்டான்னு நம்ம சொல்றேன். சஹாபாக்கள் தீனுக்கு உயிரை விடுறது பாக்கியமா கருதினா, விலங்கி நிக்கு உழைப்பு எங்களை சுத்தப்படுத்தி நிக்கு, இதுதான் வாழ்க்கடை லாபம் எல்லாம் படிச்சு தந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சிலா சொல்றாங்க என் தம்பி ரெண்டா பிளக்கப்படுத்தான்னு சொல்றாங்க, சில கண்ணால தண்ணி வடியுது, வரலாறு பேசு கண்ணால தண்ணி வடியுது, கார்த்துதார் சொல்றாங்க, முடிச்சிட்டு கார்த்துதார் சொல்லு முடிச்சிட்டு செல்லல்லாவோட செல்லம் ஒன்று பேசுறத நேரடி அனுப்பிட்டு தம்பியில விட்டு போனாங்க, தம்பியில விட்ட அநாத பிள்ளைகளை பார்த்துட்டு வர போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அதே தோற்றம் கொடுக்கப்பட்ட 5 சஹாபாக்கள் இருந்தாங்க, அதுல ஒரு சஹாபி தான் ஜஃபர் ரழியல்லாஹு. இப்ப அங்க போனா சலா முகமெல்லாம் வாடி போறாங்க, ஜஃபரோட மனைவி அஸ்மா பின்த் உமைய்யா பார்த்தாங்க, சலாட முகமெல்லாம் வாடி வந்திருக்காங்க, கேட்கறதுக்கு மனசுக்கு பாரமா இருந்துச்சு, ஏன் பிடிக்காத வார்த்தை சொன்னா செல்லிடுவாங்களோ பேசாம இருந்துட்டாங்க. போன உடனே கேட்டாங்க, என்ன தம்பியில பிள்ளை இருங்க, கூப்பிட்டாங்க, ஓடி வராங்க, மூன்று பேர் எப்படி வராங்க, அழகான முறையில உடுத்து அழகா குளிப்பு, அவங்களை குளிக்க வச்சு தலையெல்லாம் வாழ்ந்து அழகான முறை, என்னத்துக்கு வாப்பாவை வரவேற்கிறது பிள்ளைகள் ரெடி, மூன்று பிள்ளைகள் செல்லல்லாவோட சில மூன்று பிள்ளைகள தலையை தடவுறாங்க, கண்ணால தண்ணி வடுகுது, மனைவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டாங்க, யார சூழல்தா யுத்தத்துக்கு போன மூன்று அமீர் மாற ஹாலா தென்னை யார சூழலான்னு இப்பதான் கேட்டாங்க. சொன்னாங்க செல்லல்லாவோட செல்லம், உங்களோட கணவன் சொர்க்கத்துல பறந்து போற காட்சியை நான் பார்க்க வேண்டாங்க, ஷஹீதன் மௌத்துன்னு செல்லல, ரஐத் ஜஃபரன் ஃபில் ஜன்னா லஹு ஜனாஹானி முபர்ரஜானி பித்துமா திமா, இந்த தம்பியோட கணவன் சொர்க்கத்துல பறந்து போற காட்சியை நான் பார்க்க, அவர் ரெண்டு கைக்கு பாரமா அல்லாஹ் ரெண்டு இறக்கைகளை கொடுத்திருக்கார், ரத்தம் தோய்ந்த ரெண்டு இறக்கைகளோட பறந்து போற காட்சியை பார்க்க வேண்டாங்க. மனைவியே கவலை தாங்கியலாம சத்தமா அழுதுட்டாங்க, இந்த சத்த உம்மாட சத்தத்தை பிள்ளைகள் கண்டுட்டாங்க. திரும்பி பார்த்துட்டு வரலாறு சொல்றாங்க, கட்டி வைக்கப்பட்ட சிலைய போல மூன்று பிள்ளைகளும் ஆடாம அசையாம இருந்தாங்க. சஹாபாக்கள் செஞ்ச இந்த குர்பானி யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாங்க தீனுக்கு செய்யற தியாகம் இருக்குதானே, இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கும் சந்தேகம் இல்லை. பிள்ளைகள் செய்யற அமல்ல எந்த பட்டோலைக்கு நன்மைதான் வரும், ஆனா நான் செய்யற தியாகம் குர்பானி இந்த பிள்ளைகள் அனுபவிப்பாங்க உலகத்துல, சந்தேகம் இல்லை. 33 வயசுல மனைவி அனாதையா போயிட்டா, கணவன் இறந்துட்டாரு, பிள்ளைகள் அனாதை, மனைவி விதவை, இந்த விதவ பிள்ளை இந்த விதவ மனைவியும் அனாத பிள்ளைகளையும் அல்லாஹ் கைவிட்டானா? இந்த மூன்று அனாத பிள்ளைக்கும் அல்லாஹ் பின்னால எங்க இடம் கொடுத்தான் தெரியுமா? மூன்று அனாத பிள்ளைகளுக்கும் சொர்க்க பெண்களின் தலைவிட வீட்டுக்குள்ளதான் இடம் கொடுத்தான், மருமகனா போற பாக்கியம். ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் நமக்கு தெரியும், ரெண்டு ஆம்பளை புள்ளி, ஹசன் சீரம் இல்லை, மூன்று ஆம்பளை புள்ளி, மூன்று பொம்பளை புள்ளி விருந்தி ஃபாத்திமாலை அலிரதம் மூலமாக. மூன்று பொம்பளை பிள்ளைக்கு மூன்று தாத்தா மாற பேரை தான் வச்சிருந்தாங்க, தெய்வம் ரொப்பையா ஊக்குத்து அமல்கள் சிறப்புல சம்பவம் வரும். இந்த மூன்று அனாத பிள்ளைகளுக்கும் சொர்க்க பெண்களின் தலை ஃபாத்திமா நாயன் வீட்டுக்குள்ள மருமகனா போற பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தாங்க. பேசுவாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம், அனாத பிள்ளை எல்லாம் கைவிட்டானா, வாப்பா செஞ்ச தீனுக்கு செஞ்ச குர்பானி பிள்ளைகளை அல்லாஹ் தாலா பாதுகாப்பான். சரி, அந்த இளம் வயது விதவை மனைவி எல்லாம் கைவிட்டானா, அவை அடுத்த கல்யாணம் முடிச்ச யார் தெரியுமா, உம்மத்துல முதலாவது சொர்க்கம் போற இஸ்லாத்துடைய முதல் ஹலீஃபா அபுபக்கர் சித்திகர் தான் ரெண்டாவது முடிச்சாங்க. அது அபுபக்கர் ஜனாதாவை குளிப்பாட்டினதும் அந்த மனைவி தான். நல்லா கைவிடல, நிச்சயமா சத்தியமா நாங்க செய்யற தியாகம் ஒரு காலம் வந்தா வீணாக்க மாட்டோம். முதலாவது இந்த குர்பானி என்ற குடும்பம் என்ற பிள்ளைகள் தான் அனுபவிப்பாங்க. சந்தேகம் பேராகும் மாஷல்லா, இதுக்கு தான் இவ்வளவு உலகத்துல உழைப்பு செய்யற ரெண்டு வீட்டை, நானும் உலகத்துல நிம்மதியா வாழணும், என் குடும்பமும் தீனோட வாழணும், குடும்பத்தோட சொர்க்கத்தில் இருக்கிறது, இதுக்குரிய தயாரிப்பு தான் தீண்ட உழைப்புன்னு சொல்லி பேராகமா சொல்லுங்களேன். மிகப்பெரிய தேவரிக்கிற மோராக்களை நம்ம குடும்பத்திலே ஆளா தெரியும், இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள தெருவட்ட தொழுக கூடல, தீண்ட வாடக்கூடல. நாங்க எங்கட குர்பானிகளை கூட்டுவோம், அல்லாஹ் நிச்சயமாக ஹிஜாயத்துடைய வாசல்களை அதை திறந்து வைப்பான். பட்ட ஒரு நாளுடைய அடிதான் மாலையில் உம்மோட ஹிதாயத்தை முடிவு செஞ்சுச்சு. செல்லல்லாம் அபூஜஹல் கையால பட்ட அறதான் சஃபா மலையடியை வச்சு சாச்சா ஹம்சாவோட ஹிதாயத்தை முடிவு செஞ்சுச்சு. உமரோட தங்கச்சி உமரோட கையால பட்ட அறதான் நானா உமருடைய ஹிதாயத்தை முடிவு செஞ்சுச்சு. சுருக்கமா எந்த குர்பானி அந்த குடும்பத்தாக்கள் ஹிதாயத்தை முடிவு
செஞ்சுச்சு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.